உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை நிற்பக்குவப்படுத்தும். உம்முடைய கரத்தனங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளில் ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு நீர் பகிர்ந்து தாரும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் வழியாய் எங்கள் வாழ்வை இணைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும் சுவாமி. அன்றைக்கு சாமுவேல் ஜெபித்த அதே ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் ஒவ்வொருவருடையதும் இந்த சிந்தனையாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நம் வேதத்தின் அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து கற்று வருகிறோம். அந்த வரிசையில் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பீஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன். அதாவது அமைதி முரண்பாடான சூழ்நிலைகளில் எப்படி தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும், இதைதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு அமைதியற்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், திருச்சபைகளாக இருக்கட்டும், தேசங்களாக இருக்கட்டும், அமைதி காணவில்லை. என்ன காரணம் என்று அறியாமல் பல சூழ்நிலைகள் இன்றைக்கு நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஒரு சில காரணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக அளவிலே மதங்களினால் ஏற்படுகின்ற ஒரு விதமான முரண்பாடுகள், ஒருவேளை லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிகாஸ் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் ரிலீஜியஸ் டீச்சிங், இன்னொரு பக்கம் பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன், படிப்பிலே வேறுபட்ட படிப்புகளினால் ஏற்படுகிற முரண்பாடுகள், இன்னொரு பக்கம் பொருளாதாரம் எக்கானாமிக்ஸ் நாம் பார்க்கின்றோம், பொருளாதார உயர்வு தாழ்வுகள். ஒரு கூட்டம் பாதிக்கப்படுகிறது, ஒரு கூட்டம் கலங்கி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சமுதாயம் சமுதாயத்தினுடைய அணுதின அலுவல்கள் தினம் தினம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிகாஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கல்ச்சுரல் ஆர் ரிலீஜியஸ், நாம் நினைக்கலாம் ஆஸ் அ கிறிஸ்டியன் வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு கிறிஸ்தவனாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகனாக மகளாக இந்த பூமியில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லி தெரியுமா? வாசியுங்கள் மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். They are blessed people who work for peace, who bring peace. சமாதானத்தை உண்டாக்குகிற பணியில் தன்னை இணைத்துக் கொள்கிறவன் அவன் பாக்கியவான் மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சொல்லுகிறோம், நான் ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள். அல்லேலூயா. நான் சமாதானம் பண்ணுகிறேனா அல்லது குழப்பத்தை உருவாக்குகிறேனா? Am I working for peace to the society or around me, or I am making conflict, பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை சரியாக கொண்டு வர தவறுகிறதினால் எங்கு பார்த்தாலும் கான்ஃப்ளிக்ட், எங்கு பார்த்தாலும் நம்ம வித்தியாசமான கடினமான சூழ்நிலைகள், லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன்க்ரீசிங், தெர் இஸ் நோ ஒன் டு ரிகான்சைல், ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்ல இணக்கமான சூழலை உருவாக்க ஆட்கள் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் சரியான புரிந்து கொள்ளுதலை கொடுக்க ஆட்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். தேவ ஜனங்கள் எங்கோ மறைந்து போன ஒரு சூழலை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு தனிப்பட்ட மனித வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறான். எப்படியாவது ஒரு சமாதானம் கிடைக்குமா, எங்காவது அமைதி கிடைக்குமா என்று எங்கிக் கொண்டிருக்கிறான். குடும்பங்களும் சரி, திருச்சபைகளும் சரி, இந்த சூழலில் விதிவிலக்கல்ல பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் சண்டைகள் வருகிறது. சண்டைகள் ரெண்டு விதங்களில் ஆரம்பமாகிறது. ஒன்று போர்க்கருவிகள் மூலமாக உருவாக்கப்படுகிற சண்டைகள், அது மிகப்பெரிய யுத்தங்களாய் மாறிவிடுகிறது நாடுகளுக்கு இடையில. ஆனால் இன்னொரு யுத்தம் ஒன்று சண்டை உருவாகிறது, அது வார்த்தையில் உருவாகிறது. அது என்ன செய்ய தெரியுமா? வாக்குவாதத்தில் முடிகிறது. வார்த்தை அதிகரிக்கிறது, வாக்குவாதங்களாய் மாறி நல்ல உறவுகளை எல்லாம் அழித்து போடுகிறது. ஒருவேளை வாக்குவாதம் என்பதை குறித்து தத்துவ ஞானிகள் இவ்விதமாக சொல்கிறார்கள், ரெண்டு விதமான வாக்குவாதங்கள் ஒன்று உண்டு. ஒன்று ஜம்பம் வாதம் என்று சொல்கிறார்கள், இன்னொன்று விதண்டை வாதம் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஜம்பம் என்பது என்ன தெரியுமா? நான் என் வாழ்க்கையில் இருக்கிற நல்லவைகள் கெட்டவைகள் எல்லாவற்றையும் காண்பித்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளையும் கெட்டவைகளையும் நேர் எல்லையில் கொண்டு வந்து நிறுத்தி, நாம் இருவருக்குள்ளும் இருக்கின்ற காரியங்கள் இதுதான் ரியாலிட்டி, நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாக தேவனுக்கு பின்பாக நடப்போம் என்று சொல்லும் பொழுது அந்த வாக்குவாதங்கள் சுமூகமாய் மாறுகிறது. ஆனால் இன்னொரு வாக்குவாதம் இருக்கிறது, அதை விதண்டாவாதம் என்று சொல்லுவார்கள். நான் யாராக இருந்தாலும் என்னை நான் மறைத்துக் கொண்டு மற்றவர்களையே குற்றப்படுத்திக் கொண்டு, மற்றவருடைய வார்த்தையில் குற்றம், அவர்கள் வாழ்க்கை குற்றம், அவரிடத்தில் காணப்படுகிற எல்லாமே குற்றம் என்று பார்க்கின்ற ஒரு வாதம் இந்த நாட்களில் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? How can we become a peacemakers? சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாற முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாக்குவாதம் போர் எதை உருவாக்குகிறது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாய் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில இடைவெளியை உருவாக்கி விடுகிறது. ஒரு பெரியவர் தன்னுடைய பேர பிள்ளைகளிடத்தில் கேட்டார், எதற்கு கோபத்தில் வாக்குவாதம் செய்யும் போது சத்தம் அதிகரித்து மனிதன் பேசுகிறான்? உடனே பேர பிள்ளைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள், ஒவ்வொரு கருத்து சொன்னார்கள். ஒரு கருத்தும் அவருக்கு சரியாகப்படவில்லை. அப்பொழுது அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? அவர் சொன்னார், கோபத்திலே இருவர் பேசும்போது இருவர் மனமும் தூரத்திற்கு போய்விடுகிறது. அவர்கள் மனம் அந்த சத்தத்தை கேட்பதற்காக அவர்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்கள். ஆனால் பாருங்கள், அன்பு அதிகரிக்கும் பொழுது இருவர் மனமும் நெருங்கி வந்து விடுகிறது. அங்கு சத்தமே இருப்பதில்லை, ஆனால் அமைதி உருவாகிறது. எத்தனை உண்மை! இன்றைக்கு அநேக நேரங்களில் ஒரு சிறிய சண்டை கூட சத்தம் அதிகரிக்கிறதை ஆழமாய் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே இருவர் நிற்பார்கள், ஆனால் இருவருடைய மனங்கள் அங்கே இருக்காது. ஒருவருக்கு இடையில் மனதின் வேற்றுமை தூரங்கள் அதிகரித்துக் கொண்டு போகும். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, எனவே நீங்களும் நானும் மனங்கள் அதிக தூரம் போய்விடாமல் அது எவ்வளவு நெருக்கமாக கொண்டு வர முடியுமோ, ஒரு மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையில், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் நெருக்கத்தை கொண்டு வருவதுதான் உண்மையான சமாதானத்திற்கு நீங்களும் நானும் பிரயாசப்படுகின்ற எடுத்துக்கொள்ளுகிற வழியாக இருக்கிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, வேதத்தில் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் நமக்கு ஞாபகத்தில் வருவார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் இருந்தது. அநேக நேரத்தில் எல்லாம் சொல்லுவார்கள், ஏன் அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், மகனை கொண்டு போய் பலிபீடத்திலே வைத்துவிட்டு தன்னுடைய கத்தியை உயர்த்துகின்றார், அவனை அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணும்படி ஆண்டவர் நிறுத்தி அவனை பார்த்து அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துகின்றார். நம்ம நினைக்கலாம், அதோடு ஆபிரகாமின் வாழ்க்கை பயணம் முடிந்ததா என்று சொன்னால், இல்லை பிரியமானவர்களே, அது ஒரு சம்பவம் தான், ஒருவேளை ஹைலைட்டா பேசப்படும். ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கை தேவன் அழைத்த நாள் முதல் ஒவ்வொரு சூழலிலும் அமைதிக்காக போராடுகிற ஒரு போராளியாக அவர் இருந்தார். தன் வாழ்க்கையில் தோல்விகள் வந்தது, தன்னிடம் இருக்கிறதை மற்றவர்கள் பிடித்துக் கொண்டார்கள், பிடுங்கிச் சென்றார்கள், எல்லா சூழ்நிலையிலும் கசப்புகள் வந்தது. ஆனாலும் ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர் என்ன செய்வார் தெரியுமா? வாக்குவாதத்திற்கு போகாமல் அமைதியை தேடுகிறவராக இருந்தார். பாருங்கள், ஆதியாகமம் 13 அதிகாரம் 8 வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி,
எனக்கும்
உனக்கும்
என்
மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும்
வாக்குவாதம் வேண்டாம்.
பிரியமானவர்கள், எப்போதும் வாக்குவாதம் வேண்டாம். எவ்வளவு அருமையா சொல்லுகிறார் பாருங்கள். ரெண்டு பேரும் ஆண்டவர் அழைத்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் வரும் பொழுது அண்ணன் மகனாக இருக்கிற லோத் அவரை பின்தொடர்ந்து வருகிறார். இரண்டு பேரும் வந்து செல்வ சேமானாய் மாறிவிட்டார்கள். இப்பொழுது வாக்குவாதம் வருகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வாக்குவாதம் வேண்டாம். ஆபிரகாம் குடும்பத்தில் ஒருவேளை ஒரு குழப்பமான ஒரு சூழல், அந்த குழப்பமான சூழலில் ஒருவேளை ஆபிரகாம் வயதில் பெரியவராகவும் லோத்து வயதில் சிறியவராக இருக்கின்றார். ஆனால் இருவருக்கு இடையில் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது அவர் பெரியவராக இருக்கிறவர், ஆண்டவர் மீது விசுவாசத்தில் ஸ்திரமாய் இருக்கிறவர் சொல்லுகிறார், நமக்குள் வாக்குவாதங்கள் வேண்டாம், அமைதியை நாம் தேடுவோம், அமைதிக்காக போராடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா? அமைதியை கொண்டு வருவதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற உண்மைகள் என்ன என்பதை சுருக்கமாக நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது காரியம், இப்போ ஆபிரகாமும் லோத்தின் வாழ்க்கையில அவர்கள் வந்து ஒரு பட்டணத்தில் தங்கி இருக்கின்ற நேரம், அப்பதான் இந்த வாக்குவாதங்கள் வருகிறது, வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்ப அவர் என்ன சொல்றார் தெரியுமா? முதலாவது காரியம் ஆபிரகாம் செய்கிறார், விட்டு கொடுத்தல் மூலமாக சமாதானம் தேட முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். விட்டு கொடுத்தல் சமாதானத்தை தேடி கொண்டு வருகிற கருவி என்பதை முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒருவேளை விட்டு கொடுத்தல் என்கிற வார்த்தை கேட்கும் பொழுது இட் மே லுக்ஸ் வெரி ஈஸி டு சே, பட் டு டூ இட்ஸ் வெரி டஃப். அதை கேட்பதற்கு சொல்லுவதற்கு இலகுவாக காணப்படலாம், ஆனால் அதை செயல்படுத்துவது மிக மிக கடினம். சில நேரங்களில் நாம் சில காரியங்களை விட்டு கொடுப்போம், ஆனால் விட்டு கொடுத்து விட்டு பல வருடங்களாலும் சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆனால் உண்மையான விட்டு கொடுத்தல் என்றால் இங்கே ஆபிரகாம் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையில் அங்கே என்ன நடக்க பாருங்கள். ஆதியாகமம் 13 அதிகாரம் அந்த 8-9 வசனத்தில் அங்கே அவர்களுக்குள் வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு அவர் வாக்குவாதம் வேண்டாம் என்று ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை வேதத்தின்படி பார்க்கும்போது அங்கே ஆபிரகாமும் லோத்தும் செல்வ சீமானாக இருந்தார்கள். ஒருவேளை தே வர் வெரி ரிச். 6 வசனம் சொல்கிறது அவர்கள் அதிகமாய் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அந்த நாட்கள்ல ஒரு மனிதன் செல்வந்தன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்த பட்சம் அவனிடத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? குறைஞ்சது 100-200 டென்ட் இருக்கணும். யோசித்து பாருங்க, டென்ட்ல அவர்கள் குடும்பமாக வாழும் வாழ்விடம், 60-100 ஒட்டகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகம் தான் அந்த நாட்களில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர், ஒரு லாரி போல ட்ரக் போல பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். குறைந்தது 6 ஆடுகள் இருக்க வேண்டும், வெள்ளாடுகள். குறைந்தது 1000 செம்மறி ஆடுகள் இருக்க வேண்டும் இறைச்சிக்காக. அந்த மயிர் கத்தரித்து ஆடைகளை செய்வதற்கு தங்கம் இருக்க வேண்டும், வெள்ளி இருக்க வேண்டும், வேலையாட்கள் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவர்களை தான் செல்வ சீமான் என்று பெயர் சொல்லுவார்கள். இந்த வேத வசனம் சொல்கிறது அங்கே ஆதியாகமம் 13:6 வசனத்தில்,
அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியா.
அவர்கள் ஆஸ்தி மிகுதியாய் இருந்தது. அப்படின்னா ரெண்டு பேருமே தேர் வெரி ரிச், ரொம்ப செல்வ சீமானாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ பிரியமானே, அந்த 6-7 பார்க்கும் போது அவர்கள் அங்கே பெத்தேலிலே இருக்கிறார்கள். அங்கே பெத்தேலிலே போதுமான இடம் இல்லை. அப்படின்னா ரெண்டு பேரும் செல்வம் செழிப்பாய் இருக்கிறார்கள், இன்னும் மற்ற ஜனங்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் இவங்களுக்குள்ளாக அங்கே என்ன செய்கிறது, ஒரு நல்ல உறவு ஆரம்பத்தில் இருந்தது. ஆபிரகாம் லோத்து அங்கே அவர்கள் பிரிந்து வரும்பொழுது ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்தை நோக்கி நடந்து வரும்போது ஆபிரகாம் தன் அண்ணன் மகன் லோத்தை எவ்வளவு நேசித்திருப்பான் என்று சொன்னால், அவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அவனை அழைத்து கொண்டே வந்திருப்பான். ஆடு மாடுகள் அவனோடு கூட இருக்கிற எல்லாவற்றையும். இப்ப பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாய் உறவுகளில் விரிசல் விட ஆரம்பித்தது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆதியிலே நல்ல அன்போடு பழகின குடும்பங்கள், அதிக பாசம் காட்டின மனிதர்கள், அதிகமாய் நேசித்த உறவுகள் சில காலகட்டங்களிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, ஆபிரகாம் லோத்தினுடைய உறவு போல கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கே உடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அதை பார்த்து விட்டு அமைதியாக இல்லை. ஆபிரகாம் சில ஸ்டெப் எடுக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? அவர் முதலாவது சொல்றாரு, அங்கே நாம் சகோதரர்கள். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நாம் சகோதரர்கள். வயது வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் நம் இருவருடைய முற்பிதாக்கள் ஒன்று. நம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர். நான் நேசிக்கிற என் தேவனை நீ நேசிக்கிறாய். நாம் சகோதரர்கள். பிரியமானவர்களே, நமக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே வாக்குவாதங்கள் வருகிறதா? முதலாவது சிந்திக்க பழக வேண்டும், நானும் என் எதிராளியும் என் தேவனுக்கு உரியவர்கள். அதைதான் சொல்றார் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே. நோ தேர் இஸ் டீப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அஸ். ஒரு ஆழமான உறவு நமக்குள் இருக்கிறது. பிசிக்கலி வி ஆர் கனெக்டட். அதை புரிந்து கொள். கான்ஃபிளிக்ட் மேபி அது மேலோட்டமாக இருக்கும். முரண்பாடுகள் நமக்கு எனக்கும் உனக்கும் இடையிலே மேலோட்டமாக இருக்கும். ஆனால் அடி ஆழத்திலே வி ஆர் பிரதர்ஸ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உணர்வுதான் முதல் நிலையில் நம்ம என்ன செய்கிறது பாருங்கள், மற்றவர்களை புரிந்து கொள்ள செய்கிறது. சோ ஆபிரகாம் வாண்டட் டு லீவ் இன் ரிலேஷன்ஷிப். அந்த உறவு உடைந்து விடக் கூடாது. அதற்கு தான் சொல்றாரு, வாக்குவாதம் வேண்டாம், நான் விட்டு கொடுக்கிறேன். என்ன சொல்றார் பாருங்க கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எட்டாவது வசனத்தில் மிக அருமையாய் திரும்ப அதை பயன்படுத்துற வாசியுங்கள்.
ஆபிரகாம்
லோத்தை நோக்கி,
எனக்கும்
உனக்கும்
என் மேய்ப்பருக்கும்
உன் மேய்ப்பருக்கும்
வாக்குவாதம் வேண்டாம்,
நாம் சகோதரர், நாம் சகோதரர். இந்த வசனத்துல அவர் பயன்படுத்துகிற பதங்களை பாருங்கள், எனக்கும் உனக்கும், நான் நீ. ரெண்டாவது சொல்றாரு, என் மேய்ப்பன் உன் மேய்ப்பர்கள், என் மேய்ப்பர்கள் உன் மேய்ப்பர்கள், என் உன். அடுத்து சொல்றாரு பாருங்க, பட் அதை சொல்லிவிட்டு நாம் சகோதரர்கள். நம்ம ரெண்டு பேருமே ஒரே எல்லையில் இருக்கின்றோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுவது நம் இருவர் கரத்தில் இருக்கிறது. வி நோ நீட் எனி தேர்ட் பர்சன். வி கேன் புட் டு இன், வி கேன் புட் அ ஃபுல் ஸ்டாப் தேர். ஒரு அங்கே முடிவுக்கு கொண்டு வரலாம். என்ன சொல்ல பாருங்க, நாம் த வேர்ட் சேஸ் அபவுட் uniting together, one word. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்பதாவது வசனத்தில் அவர் என்ன சொல்றார் தெரியுமா?
இந்த தேசம் எல்லாம்
உனக்கு முன் இருக்கிறது அல்லவா?
நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்.
போதும் பிரியமானவர்களே, முதல்ல அவர் சொல்றான் பாத்தீங்களா, இந்த தேசம் எல்லாம் இருக்கு, உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள். The first priority, நீ எடுத்துக்கொள். எனக்கு எது இருக்கோ போதும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாட் எ ஹார்ட். எவ்வளவு ஒரு அன்பு உறவுக்காக ஏங்குகிற இருதயத்தை ஆபிரகாம் பெற்றிருப்பான் என்று சொன்னால் அவன் சொல்லுவான், நீ முதல்ல எடுத்துக்கொள். ஆபிரகாம் நினைத்திருந்தா சொல்லலாம், உன்னை கூட்டு வந்ததே தப்பு, நான் உன்னை அங்கேயே விட்டு வந்திருக்கணும். ஆண்டவர் என்னை தான் என்ன சொன்னார், காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொன்னார். நீ என் வீட்டில் இருந்ததினால் நான் உன்னை அழைத்துக் கொண்டு வந்தேன். இன்னைக்கு என்னோடு வாக்குவாதம் பண்ணுகிறாயா? அந்த வார்த்தை ஆபிரகாம் சொல்லவில்லை. ஆபிரகாம் சொல்றான், நீ எடுத்துக்கோ எது உனக்கு தேவையோ, இந்த தேசம் எல்லாம் உண்மை இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் எல்லா இடத்திற்கும் உரியவனாக இருந்தானாம். அவன் அவனுடைய பெயரில் வைத்திருந்தானாம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஆதியாம் 20வது அதிகாரத்துல அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கு இடையிலே ஒரு வாக்குவாதம் வரும். ஒரு காரியம் வரும்போது அபிமெலேக் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்குது, நீ எந்த இடத்துல வேணாலும் போய் வாழ்ந்து கொள் என்று சொல்லுவான். ஒரு ராஜா எப்படி தன் ராஜ்யம் முழுவதற்கும் ஆளுகை பெற்றிருந்தானோ அதே போலதான் ஆபிரகாம் அந்த நாட்களில் ஆளுகை பெற்றிருந்தான். அப்ப அவன் சொல்றான், எல்லாம் எனக்குரியதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இப்ப நீ எதை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நான் பெரிய ஆளு, நான் முதல்ல என்னுடைய பங்கு எடுத்துப்பேன், மிச்சம் மீதி இருந்தால் உனக்கு கொடுப்பேன். Many times we also do that. We take the best, leave the rest. But Abraham said, illa appadi illa, you take the best. Amaidi puruvavadarku, if you want to work for peace, if you want to bring peace, we need to give first priority to others. Priyamana devude pillaigale romba arumaiyai solraare sollittu solraare nee pogalam oru velai sharira prakaramaga nee dooratil irukkalam ஆனால் உனக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவில், உனக்கும் எனக்கும் இருக்கிற அன்பில் அது ஒரு நாளும் தூரம் போகக்கூடாது. அதனால தான் சொல்ற, நீ போகலாம், நீ தூரம் இடம் மட்டும்தான், இருதயத்தில் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் தேசங்களுக்கு இடையில் யுத்தங்கள் நடக்கும்போது ஒரு தேசம் வெற்றி பெற்றவுடன் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தோற்று போனவன் திரும்பவும் கசப்பான எண்ணங்களில் வளர்ந்து திரும்பவும் என்ன செய்யலாம், வந்து போர் தொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒருவேளை லோத் அவன் பார்வைக்கு எதெல்லாம் நலமானது எல்லாம் எடுத்துக்கொண்டான். ஆபிரகாம் தோற்று போனவனைப் போல் இருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில் நினைக்கிறான், நான் என்னுடைய சகோதரனை, என் சகோதரன் மகனை, இந்த உறவை நான் இழந்து விடக்கூடாது, அதற்காக நான் என்னையே விட்டு கொடுக்கிறேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில நேரங்களிலே நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகள் வரும் பொழுது, கருத்து வித்தியாசங்கள் வரும் பொழுது, சண்டைகள் உருவாகும் பொழுது, நீங்களும் நானும் ஆபிரகாமின் தன்மையை தரித்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். நாம் யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவத்தின் மூலமாக சமாதானத்தை தேட ஆபிரகாம் காணப்பட்டான். இரண்டாவதாக, கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகள் உள்ள சமுதாயத்தில் அமைதியை தேடுவது எப்படி, அமைதியை கொண்டு வருவது எப்படி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் ஒரு அருமையான சம்பவம் நடைபெற்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6:1-2 வாசியுங்கள்.
அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்க ஆணவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல.
போதும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 வரும்பொழுது ஆதி திருச்சபை வேகமாய் வளர்ந்து ஜனங்கள் வேகமாய் பெருகிவிட்டார்கள். பெருகின பொழுது ஆதி திருச்சபையிலே யூத மதத்தில் இருந்த அநேக மக்கள் ஆண்டவருடைய அன்புக்குள் வர ஆரம்பித்தார்கள். அநேக புறஜாதி மக்களும் வந்தார்கள். அநேக யூத மக்கள் பல வருடங்களுக்கு முன்பாக சிதறி போனவர்கள் கிரேக்கத்தவர்களுடைய கலாச்சாரத்திலே பாரம்பரியத்திலே பழகினதினால் கிரேக்க மொழி பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய ஆளுகையின் கீழ் அநேகர் கிரேக்க கலாச்சாரத்தையே தங்களுக்கு மாற்றிக்கொண்டார்கள். அவர்களும் இப்பொழுது ஆண்டவருடைய அன்புக்குள் வந்துவிட்டார்கள். இப்ப திருச்சபை வேகமாய் வளர்கிறது. திருச்சபைக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை பாருங்க, வேதம் சொல்கிறது சீஷர்கள் பெருகினார்கள், கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று அங்கே ஒரு முறுமுறுப்பு வந்தது. இப்போதான் பிரியமானவர்களே, இதுதான் ஒரு சூழல். இந்த சூழல்ல அங்கே சீடர்களும் அங்கே தேவனால் நியமிக்கப்பட்ட பந்தி விசாரிப்புக்காரர்களும் என்ன செய்தார்கள், எப்படி ஒரு சமாதானம் உருவாவதற்கு அவர்கள் வழியை தேடினார்கள்? இன்றைக்கு நீங்களும் நானும் தேடத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. பிசுகள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு விதமான சலசலப்பு, விதவைகள் அவர்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லை. விசாரிக்கப்படுதல் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சரியான உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அவர்களோடு அன்பாக பேச ஆட்கள் இல்லை. இன்றைக்கு கூட பிரியமானவர்கள் அநேக திருச்சபைகளில் ஒவ்வொருவரும் ஒரு சின்ன கூட்டத்தை தங்களுக்கென்று வைத்துக் கொள்வார்கள், மற்றவரை பார்த்தவுடன் திரும்பிக் கொள்வார்கள், மற்றவரோடு பேச விரும்ப மாட்டார்கள். ஒருவேளை சொல்லுவாங்க, பேசினா அது கூட கஷ்டமாக தானே இருக்கும்னு. ஆனால் பிரியமானவர்களே, எத்தனை பேர் யாராவது ஒருவர் என் கூட பேச மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு இருப்பார்கள். யோசித்து பாருங்கள், ஒருவேளை இன்றைய ஆராதனைகள் நாம் இப்படி ஆன்லைன் நடத்துகிறோம், ஆனால் நாம் கூட்டமாய் கூடுகின்ற பொழுது அல்லது வேலை ஸ்தலத்தில் நாம் மற்றவர்களோடு பேசுகிற பொழுது சில நேரங்களில் சில பேர் எதிர்பார்ப்பார்கள், ஆனால் நாம் அவர்களோடு கூட எப்படி நம்முடைய வாழ்க்கையை இணைக்கின்றோம்? சிலர் ஒதுக்கப்படுவதும், சிலர் பட்சபாதம் செய்யப்படுவதும், சிலர் கண்டு கொள்ளாமல் விடப்படுவதும், ஒருவேளை இந்த சூழ்நிலை தான் ஆதி திருச்சபையில் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தினம் தினம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, தினம் தினம் மக்கள் வருகிறார்கள், ஒரு பக்கம் பிரச்சனை அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த செய்தியை சிலர் கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்கள், அப்போ சிலர் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே கிரேக்கத்தவர்கள் எல்லாம் அந்த யூத மார்க்கத்தில் இரண்டாம் நிலை சிட்டிசனாக, தே ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் லெவல் சிட்டிசன். ஏனென்றால் இவர்கள் கிரேக்கம் பேசுகிறார்கள், எபிரேயம் பேசுவதில்லை. உடனே இரண்டாம் நிலை போல அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமே, ஆனால் முறுமுறுப்பு சலசலப்பு அதிகரிக்கிறதே. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பாருங்கள், சீடர்களிடத்தில் அந்த செய்தி வருகிறது. அப்போ சீடர்கள் சொல்ற வார்த்தை மூன்றாவது வசனம், ஆதலால் சகோதரரே,
பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்.
போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு கூட்டம் வந்து சொல்றாங்க, திருச்சபையில் இவ்வளவு பிரச்சனைகள் ஓடுகிறதே, நீங்க என்ன பண்ணீங்க? உடனே பாருங்க, சீடர்கள் சொல்ல, எங்க சைட்ல உள்ள நாலஞ்சு அதிகாரிகளை போட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை. உங்களில் ஏழு பேரை தெரிந்தெடுங்கள், யார் முறுமுறுக்கிறார்களோ, யார் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்களோ, யார் எங்களை யாருமே கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னார்களோ, வாருங்கள், நீங்க வாங்க, உங்களுடைய மக்களை கொண்டு வாருங்கள். யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். இப்ப நம்ம ஒரு பிரச்சனையை கொண்டு போற இடத்துல சொல்லும் போது அவங்க நாலு ஆபீசரை போட்டு நம்ம விசாரிப்பது எப்படி இருக்கும்? அவங்க வாங்க, உங்களில் ஒரு ஆறு பேரை கூட்டுவாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்கிறத பேசுவோம் என்று சொன்னால் இது எப்படி இருக்கும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களில் சரியான நீதி நியாயம் ஏன் கிடைக்கவில்லை தெரியுமா? ஒரு கூட்டமே இன்னொரு கூட்டத்தை அமுக்கிக் கொண்டே வாழ்கிறது. அமுக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறவன் கண்டுகொள்ளப்படுவதில்லை. ஆனால் ஆதி திருச்சபை என்ன சொல்றாங்க, உங்களில் ஏழு பேர். ஒருவேளை இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி சண்டை போடும்போது ஆளுங்கட்சி செய்கிற காரியங்கள் எதிர்கட்சிக்கு பிடிக்கலனா, அவங்க முறையிடும் போது எதிர்கட்சிக்காரங்க கூப்பிட்டு உங்க கட்சியில இருந்து ஒரு பத்து பேரை கூட்டுவான்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு அங்கேயே தீர்வு உண்டாகும். இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் கால காலமாய் கடந்து வரது காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, ஒரு பிரச்சனை எழும் பொழுது பிரச்சனை உருவாக்குகிறவர்கள் அல்லது எப்படி பிரச்சனை வந்தாலும் ஒரு கூட்டம் அதை அமுக்கி வைத்து விடுகிறது. ஆனால் இவங்க சொல்றாங்க, அப்படி பண்ண வேணாம், நீங்களே என்ன செய்யுங்க, ஏழு பேர். அந்த ஏழு பேருடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர்கள் எல்லாம் கிரேக்க பெயர்களாகவே மாறிவிட்டது. காரணம் என்ன என்று சொன்னால், கிரேக்க கலாச்சாரத்தில் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்ததினாலே அவர் கிரேக்கர்களைப் போலவே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கணுமா தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் சீட சொல்றாரு, ஊழியம் கர்த்தருடையது. யாரை கொண்டும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய முடியும். இந்த பந்தி விசாரிப்பு பிரச்சனைக்கு தீர்வை தேவன் கொடுக்க முடியும். அதனால நீங்களே கூட்டுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஏழு பேர் வராங்க, ஆனால் சில குவாலிஃபிகேஷன் சொல்றாரு, ஒவ்வொருவரும் தனித்தனியாய் தேவனுடைய வல்லமையை அனுபவித்தவர்களாய் இருக்க வேண்டும். They must know God. They must know the Spirit of God. They must know the experience of God. அதோட நிறுத்தல, அவர்களுக்கு ஞான இருதயம் வேண்டும். பார்த்தீங்களா அந்த வசனம் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, நற்சாட்சி பெற்றவர்கள், ஞான இருதயம், தேவனை அறிந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்களை நீங்களே கொண்டு வாருங்கள். டேக் கேர் ஆஃப் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் யுவர் ஹேண்ட், நீங்களே விசாரியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சீடர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? சரி, பன்னெண்டு பேர், நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு ரேலியை நாங்கள் நடத்துவோம், இன்னொரு ரெண்டு பேர் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்ப்போம், எங்களுக்குள்ளேயே அதிகாரத்தை வைத்துக்கொள்ளும். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய வல்லமையே சீடருடைய கரத்தில் கொடுத்துட்டு போனார். சீடர்கள் அதற்கு பிறகு வருட கரங்களில் கொடுத்தார்கள். இன்றைக்கு அதனால தான் எல்லா ஊழியங்களுமே எல்லாருடைய கரத்தில் பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்படுவதன் மூலமாக சமாதானம் பெற முடியும், அமைதி உண்டாகும். ஒருவேளை பொறுப்புகள் பகிரப்படாத சூழல் தான் அமைதியே வராது, அடிமைகளைப் போலவே மக்கள் வாழ்வார்கள். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் விசாரணை பண்ணுற வேலை செய்ய முடியாது, பட் நாங்கள் கற்றுக் கொடுப்போம், பிரச்சனை வருவதை நீங்கள் என்ன செய்யுங்கள், தீர்க்க அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இந்த பிரிய மாணவர்களே, இந்த வேத வசனத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த பந்தி விசாரணை என்ன என்ன தெரியுமா, லைக் ஃபெல்லோஷிப் அவர், மற்றவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுடைய காரியங்களை சரியாக புரிந்து கொள்ளுதல். அதாவது இன்னும் நல்லா சொல்ல போனா காது கொடுத்து கேட்பது, என்ன சொல்றாங்க, என்ன பிரச்சனை கேட்பது, அதுதான் பந்தி விசாரணை. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய உபதேசத்தில் ஒரு பசித்தவனை பார்த்தவுடனே அவன் பசியாயிருக்கிறான், ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 5000 பேருக்கு ஆகாரத்தை உருவாக்கி கொடுக்கிறாரே, என்ன காரணம் தெரியுமா, அவர்கள் பசியாயிருக்கன்னு கத்தலை, ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்துவிட்டது. மனதுருக்கம் என்பது ஒருவரை பார்த்தவுடன் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது. அவரை குறித்த செய்திகள் காதுக்குள் வர வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை கண்ணுக்குள் வர வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை நம் சிந்தனைக்குள் வர வேண்டும். இதைதான் இந்த பகுதியில் பந்தி விசாரிப்பு பணியாக அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வேத வசனத்தை பாருங்கள், அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார் தெரியுமா, தே ஸ்டார்டட் ஒர்க்கிங், எல்லா பொறுப்புகளையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிப்போம், நீங்கள் பந்தி விசாரணை செய்யுங்கள். வசனம் 6வது வசனம் என்ன சொல்லு, வாசியுங்கள். 7வது வசனம்,
தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று.
பாருங்கள் பிரியமானவர்களே, தேவ வசனம் பிரசங்கிக்கு கூட்டம் வந்ததுனால ஒரு பக்கம் தேவ வசனம் பெருகிச்சு, ஒரு பக்கம் மக்கள் அநேகர் என்ன செய்தார்கள், அங்கே அதிக கூட்டம், வசனம் விருத்தி அடைந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, பொறுப்புகளுக்காக சண்டை போட்டவர்களே அழைத்து நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இது கர்த்தருடைய பணி என்று சொன்னார்கள். ஒருவேளை பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, 12 சீடர்களை காட்டிலும் இந்த 7 பேரில் ஒருவனாய் காணப்பட்ட ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரித்தானே, அவன் சீடர்களை காட்டிலும் விசுவாசத்திலே தேறினவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது, பந்தி விசாரணை சொன்ன பொழுது அவன் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். பின் நாட்களில் அவன் இரத்த சாட்சியாக மறிக்கின்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஊழியத்தில் பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு ஒன்றுமே இல்லை. நாம் தலைவனாக இருப்பதும் தொண்டனாக உதவி செய்வதும் ஆண்டவருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுகிறது. God never, never honors our position, but he honors our action. நம்முடைய கிரியைகளை தேவன் கனப்படுத்துகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பதவியை அல்ல, நான் தேவனுக்காக என்ன செய்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஆதி திருச்சபையில் அவருடைய சீடர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் தெரியுமா, ரெடி டு அக்செப்ட். ஒருவேளை எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை உண்மையாய் செய்வதுதான் மிகுந்த பாக்கியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதன் மூலமாக ஆதி திருச்சபையில் வளர்ந்து பெருகியது, அமைதி உண்டானது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, எத்தனை திருச்சபைகளில் எத்தனை அலுவலகங்களில் பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்படாததினால எத்தனை கலவரங்கள். ஆனால் எந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அது தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது ஸ்தேவான் சீடர்களை காட்டிலும் முதல் இரத்த சாட்சியாய் மாறினான். ஒருவேளை இதுதான் பிரியமானவர்களே வேதம் கற்றுக் கொடுக்கிற அமைதியின் வழி, அமைதியை கண்டு கொள்ளுவதற்கு வழி. இறுதியாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். மத்தேயு 20வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஒரு அருமையான சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம் என்ன சொல்றாருன்னா, எப்படி நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், இம்ப்ரூவிங் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிங்ஸ் பீஸ். நம்முடைய புரிந்து கொள்ளுதலில் நாம் வளரும் பொழுது, புரிந்து கொள்ளுதலில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது சமாதானம் வருகிறது. because the understanding gives a new growth. ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள் ஒரு புதிய வளர்ச்சியை கொண்டு வருகிறது. பெரிய மாணவர்களே, இந்த சம்பவம்லாம் நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சம்பவம். வாசியுங்கள் மத்தேயு 20:1-2.
பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான்.
போது பிரிய மாணவர்களே, இந்த சம்பவம் தெரியும். ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார், தோட்டத்தில் வேலை செய்வதற்கு வேலையாட்களை தேடி போகிறார். நார்மலா காலை 6 மணிக்கு வேலை ஆரம்பிக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்த யூத சமுதாயத்து மக்கள். 6 மணிக்கு போய் வேலைக்கு கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளுக்கு உனக்கு ஒரு பணம் கொடுப்பேன் என்று வேலைக்கு பணி அமர்த்துகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், 6 மணி நேரம், 9 மணி நேரம், 11 மணி நேரம், ஒவ்வொரு நேரத்திலும் போய் வெவ்வேறு மக்களை அழைத்து கொண்டு வருகிறார். கடைசியில் மாலை நேரம் வருகிறது. எல்லாருக்கும் சந்தோஷம், வேலை முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு கூலி கொடுக்குற நேரம், ரொம்ப சந்தோஷமாய் எல்லாம் இருக்கிறார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கடைசியில் வந்தவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு எல்லை பேட்ச் பேட்சாக வருகிறார்கள். 11 மணி வந்தவன், 9 மணி வந்தவன், 6 மணி வந்தவன், 3 மணி நேரம் வந்தவன், அப்புறம் காலையில் பணி அமர்த்தப்பட்டவன். இப்ப என்ன நடக்கு பாருங்க, வசனம் 12.
பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள்,
பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள்
1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள்.
1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள்.
பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள்.
அங்கே ஒரு முறுமுறுப்பு வந்தது. காலையில இருந்து நாங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சோம், இவர்கள் 1 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் தானே வேலை செய்தார்கள். அவர்களையும் எங்களையும் சமப்படுத்திட்டேரே முதலாளி, நீர் நல்லவரா கெட்டவரா? கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சம்பவத்தை இயேசு ஏன் சொன்னார், இதன் அர்த்தம் என்ன? ஒருவேளை 12 மணி நேரம் வேலை செய்துவிட்டு சம்பளம் வாங்கும் நேரத்தில் அவர்களுக்குள்ளாக மகிழ்ச்சி வர வேண்டிய நேரத்தில் இப்பொழுது முறுமுறுப்பு வந்துவிட்டது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களே, எல்லாம் பெஸ்ட்டாக செஞ்சு சந்தோஷம் கொண்டாடலாம்னு நினைப்போம். அந்நேரம் ஒரு வார்த்தை வரும், அதை கேட்டவுடன் நமக்குள்ள ஒரு கஷ்டம் வரும், முறுமுறுப்பு வரும். நம்மை அறியாமலே நமக்குள்ளாக ஒரு இனம் புரியாத கசப்பு உண்டாகும். இதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்களும் நானும் சமாதானத்தை எப்படி இதில் உருவாக்க முடியும்? ஒருவேளை ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், சீடர்கள் தங்களுடைய பங்கை பகிர்ந்து கொடுத்தார்கள். இங்கே எஜமானர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது என்னை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த சம்பவத்தில் நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒத்துக்க மாட்டாங்க, இது அநியாயம், இது நியாயமே இல்லை. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சில உண்மைகளை நாம் பார்க்கணும். நம்ம வாழும் சமுதாயத்தில் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சிறு வயது முதல் வி கம்பேர் அவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நம்முடைய பிள்ளைகளை படிப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற தனித்தன்மைகளாக இருக்கட்டும், மெனி டைம் வி கம்பேர் அண்ட் ஆல்சோ வி டீச் தம் டு பி கம்பேர். ஒவ்வொரு காரியத்தையும் அதே எண்ணங்களை மனதிலே விதைத்து கொண்டே இருக்கிறோம். சம்டைம் கடவுள் செய்கிற காரியத்தையும் we end up with the same comparison policy. அங்கதான் தப்பு உண்டாகிறது. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, never ever compare others job, others education, others salary, others life situation, other living condition. God has prepared each and everyone unique. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வேறுபடுத்தி வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது அங்கு வேலைக்கு வந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் காலையில் வந்தான், ஒருத்தன் 3 மணி நேரம் வந்தான், ஒருத்தன் 5 மணி நேரம், 7, 9, எனி டைம் த டைம் வேரியேஷன் வாஸ் தேர். பிரியமானவர்களே, நமக்குள்ள ஏன் அமைதி இல்லை தெரியுமா? பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் கம்பேரிசன். அவர்களிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் இல்லை என்பதை நான் சிந்திக்க சிந்திக்க ஐ லோஸ்ட், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அமைதி போகிறது. பாருங்க பிரியமானே, இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்றாரு, as an individual you should know the quality of the father, the owner. ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்களேன், பலவித மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் காலம் வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவர் வருவார்கள். சிலர் இளம் வயதிலே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து ஆண்டவருக்குள் வருவார்கள். சிலர் வாலிப வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். சிலர் வயதான காலத்தில் வருவார்கள். தட்ஸ் நோ மேட்டர், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சிலர் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், 10 ஜெனரேஷனாக இருப்பார்கள். சில ஜெனரேஷன் இப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, நோ ப்ராப்ளம். சில யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம். ஒருவேளை யார் எப்பொழுது ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை குறித்து அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த பங்கு அவர்களுக்கு உண்டு. அதை கொஸ்டின் பண்ணுவதற்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. அதனால தான் இந்த வசனத்தை சொல்ல தெரியுமா, என்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்ததை போல இன்னொருக்கும் கொடுப்பது எனக்கு இஷ்டம் என்று சொல்லுகிறார். இட்ஸ் மை கிஃப்ட், இது என்னுடையது, நான் யாருக்கு வேண்டும் என்றாலும் கொடுப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போ டு நாட் ஜட்ஜ் வித் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய பார்வையில் பட்டவைகளை, நம்முடைய புரிந்து கொள்ளுதலை வைத்துக் கொண்டு கடவுளுடைய காரியங்களை ஒரு நாளும் சமப்படுத்தி பார்க்க கூடாது. 13வது வசனத்துல ரொம்ப அருமையா சொல்ற வசனம் 13,
அவர்களில் ஒருவனுக்கு
அவன் பிரதியுத்தரமாக போதும். சிநேகிதனே, அப்பயும் கூட அவர் கோபம்லாம் படல, அவன் முறுமுறுக்கதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, சிநேகிதனே
நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை.
பிரியமானவர்களே, கடவுள் பார்வையில் முதலில் வந்தவர் கடைசி வந்தவர் என்ற வேறுபாடு இல்லை. நண்பனே சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பட்சபாதமும் பண்ணல, அநீதி இல்லை. அவர் சொல்றாரு, உனக்கு ஒப்பு கொண்ட கூலியை நான் கொடுத்தேனா இல்லையா? ரெண்டாவது வசனத்துல என்ன வசனம் வாசிங்க, ரெண்டாவது வசனம், உனக்கு நியாயமாய் கொடுப்பேன். 4வது வசனம் சொல்லி பாருங்க,
நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள்,
நியாயமானபடி கொடுப்பேன். பாருங்க, முதல்ல ஒரு பணம் பேச்சுவார்த்தை, ரெண்டாவது நியாயமானபடி, இப்பொழுது செட்டில்மெண்ட் டைம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒப்புக்கொண்ட கூலி கொடுப்பது நியாயம், அடுத்தவருக்கு சம அந்தஸ்து கொடுப்பது இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். எனக்கு கொடுப்பதை போல உங்களுக்கு கொடுப்பது இட் இஸ் காட்ஸ் பார்ட், அதுல என்னுடைய பங்களிப்பு ஒன்றுமில்லை. ஆனா எனக்கு அவர் என்ன கேரண்டி கொடுக்கிறாரு, உனக்கு ஒரு பணம் கேரண்டி. அவனுக்கு ஒரு பணமும் கொடுக்கலாம், மூணு பணமும் கொடுக்கலாம், தட் இஸ் None of our business. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பல நேரங்களில் அவர் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறது. You know why? Because we compare. We are not yet grown. இன்னும் நாம் வளரவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். Know the understanding of grace of God. ஆண்டவருடைய கிருபையை, இரக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், we need to grow in that level of God. ஆண்டவருடைய எல்லையில் நீங்களும் நானும் வளர வேண்டும். வளரும் நிலை கற்றுக்கொள்கிறோம், அமைதி பெறுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே வி திங்க் சமுதாயத்தின் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு நம் முடிவு கட்டி விடுகிறோம். இவர்களுக்கு இதுதான், இவர்களுக்கு இதுதான். ஆனால் பிரியமானவர்கள், ஆண்டவர் அப்படி நம்மை நினைக்க விரும்புவதில்லை. ஒரு அருமையான கதை ஒன்று படித்தேன். ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஒரு மனிதன் சென்றானாம். அநேக சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு பாக்ஸ் நிறைய ஆப்பிள் பழத்தை கொண்டு போய் ஒரு மரத்தடியில் வைத்து விட்டானாம். வைத்துவிட்டு எல்லா சிறு பிள்ளைகளை கூப்பிட்டானாம். ஓடி போய் அந்த மரத்தை தொடுகிறவன் அந்த பாக்ஸில் இருக்க எல்லா ஆப்பிளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி, சிறிது நேரத்துக்கு பிறகு எல்லா சிறு பிள்ளைகளையும் லைனாக கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வைத்தானாம். விசில் அடித்தானாம். எல்லா இவன் நினைத்தானாம், யார் இதில் முதல்ல ஓடுவா என்று பார்த்தான். சில பெரிய பிள்ளைகள் இருந்தார்கள், சில சிறு பிள்ளைகள் இருந்தார்கள், சில ரொம்ப சிறு பிள்ளை இருந்தார்கள். அந்த ஆப்பிரிக்கா இன மக்கள் அத்தனை பிள்ளைகளும் ஒருவன் இன்னொருவன் கரத்தை பிடித்து கொண்டானாம். ஒரே வேகமாய் போனார்களாம், அந்த மரத்தை தொட்டார்களாம். அந்த பாக்ஸில் இருந்த எல்லா படத்தையும் எடுத்து எல்லாரும் கைகளில் வைத்து சுவைக்க ஆரம்பித்தார்களாம். இதை பார்த்த அந்த மனிதர் அரண்டு போனாராம், இது என்னப்பா இப்படி ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட? உடனே ஆச்சரியத்துடன் கேட்டாராம், ஏன் நீங்கள் இதை செய்தீர்கள்? உடனே அந்த சிறுவர்கள் கூட்டமாய் கூடி உபாண்டு என்று கத்தினார்களாம். உபாண்டு என்றால் என்ன? அவன் கேட்டானாம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, பிறர் சோகத்தோடு இருக்கும்போது நான் ஒருவன் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதுக்கு பெயர் தான் உபாண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னானாம். நான் என்றால் நான் அல்ல, நாங்கள். நான் என்று சொல்லுகிற வார்த்தை நான் அல்ல, நாங்கள் என்று சொன்னார்களாம். ஒருவேளை உபாண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறது, அது அதிலிருந்து தான் இந்த வார்த்தையிலிருந்து அது வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய தன்மையில் வளரும் பொழுது வி கெட் அ ரியல் பீஸ். நமக்குள் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் முறுமுறுப்புகள் அகன்று போகிறது, நமக்குள் இருக்கிற கசப்புகள் அழிந்து போகிறது, நமக்குள்ளாக அமைதி பிறக்கிறது. இந்த அமைதியை தான் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். நாம் இந்த அமைதியை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் சிந்தித்த வேத வசனங்களில் ஆபிரகாமை போல விட்டு கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம், கிறிஸ்துவுக்குள் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது அறிவிப்புகள் கேட்போம்.